இப்போ இந்த தலைப்பு இன்றைக்கு நம்ம ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு
Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யுவான் எழுதின செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 19-23 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை, யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி
ஆண்டவர்
இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் அன்புக்குரியவர்களே, இந்த தூய ஆவியாருடைய பெருவிழா, அதாவது பெந்தகோஸ்து விழா என்று சொல்வது, ஒரு அபிஷேகமான விழாவாக திருச்சபையில் நிறைய விழாக்கள் நம்ம கொண்டாடுறோம். அதாவது கிறிஸ்மஸ், ஜான்வரி, புத்தாண்டு, இப்படி நிறைய விழாக்கள் உண்டு. அதில் மிக உன்னதமான விழாக்கள் என்று நம்ம ஒரு சில விழாக்களை எடுத்து வைத்து பார்க்க முடியும். அர்த்தமுள்ள, அதாவது கிறிஸ்தவத்துக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய விழாக்கள் என்று ஒரு சில விழாக்களை நம்ம குறிப்பிட்டு காட்ட முடியும். அது என்னென்னா, இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழா, இந்த ஆவிக்குரிய அந்த அபிஷேகத்தினுடைய விழா, இந்த விழாக்கள் தான் இந்த கிறிஸ்தவத்துக்கு அர்த்தம் கொடுக்கிற அடையாளத்தின் விழாக்களாக மாறியிருந்தது. இந்த கிறிஸ்தவத்தை இன்னும் நம்ம தொடர்ந்து பின் செல்வதற்கு அர்த்தம் கொடுக்கிற ஒரு அபிஷேகமாக விளங்கி கொண்டிருக்கிற. ஆகவே தான் இந்த விழாக்களை நம்ம இன்னும் சீரும் சிறப்புமாக கொண்டாட வேண்டும், உணர வேண்டும் என்று. திருச்சபையில் நமக்கு கொண்டாட்டம், திருவிழா அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்போம்? ஊரில் திருவிழான்னா நல்ல சாப்பாடெல்லாம் இருக்கணும் இல்லைங்களா? நல்ல சாப்பாடு இருக்கணும், நல்ல டெக்கரேஷன்ஸ் இருக்கணும், நல்ல பேண்ட் வாத்தியம் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் நம்ம மனசு நினைக்குது, ஓகே இது விழா அப்படின்னு. கிறிஸ்மஸ் அப்படின்னா புத்தாடை இருக்கணும், முறுக்கு இருக்கணும், அதிரசம் இருக்கணும், ஸ்வீட் இருக்கணும். எங்கள் ஊரில் இருக்கிறத நான் சொல்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்னடா முறுக்குன்னா என்னன்னு கேட்கக்கூடாது. அது முறுக்கி முறுக்கி சொல்கிறது பேர் தான் முறுக்கு. அந்த முறுக்கு வந்து ஒரு பெரிய விடுதலையின் அடையாளமாக நான் பார்க்குறேன். அதான் எதுக்காக இந்த திருவிழா நாட்களில் முறுக்கு சுட வைக்கிறாங்கன்னா, சில சில உறவுகள்லாம் இப்படி முறுக்கிக்கிட்டு சிக்கலாக இருக்கும், அதை முறுக்கை கொடுத்து அதை நேர்படுத்திடலாம். ப்ரைஸ் சொல்லணும், அந்த முறுக்கை என்ன செய்யணும், எடுத்துக்கிட்டு சண்டை போட்டவங்கள்ட்ட போய் கொடுக்கணும். கொடுத்து இந்தா கிறிஸ்மஸ் வாழ்த்து அப்படின்னம்னா அந்த முறுக்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நேராகிடும். எல்லாம் சரியா, சரி சரி வா வந்துட்டேன், உட்காந்து காஃபி சாப்பிட்டு போ, சண்டையெல்லாம் போயிடும். அதனால தான் இந்த நாட்கள்லாம் நம்ம என்ன செய்கிற, விசேஷ நாட்கள்லாம் இது மாதிரி தீனியெல்லாம் சுட்டு பகிர்ந்து சாப்பிடுங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் 21வது நூற்றாண்டில் எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் சுட்டு வீட்டை சாத்திக்கிட்டு அவனே உட்காந்து திங்கிறான். அப்புறம் எல்லாரையும் எங்கே ஒரே இடத்துல பார்க்கலான்னா ஆஸ்பத்திரியில் பார்க்கலாம். உனக்கும் வயிற்று வலியா, எனக்கும் வயிற்று வலி தான் வா. அப்போ பகிர்ந்து உண்டு தின்னா தான் இந்த பிரச்சனையெல்லாம் தீரும். இந்த விழாக்கள் நம்ம கோயில்களில் ஆண்ட ஃபாதர் சொல்வார், இன்று தாய் திருச்சபை பெருவிழாவை சிறப்பிக்கிறது அப்படின்வார். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்ப்பேன், பெருவிழாவா, ஒரு விழாவையும் காணோம், என்ன பெருவிழாங்கிறாரு இவர் அப்படின்னு. அப்போல்லாம் புரியாது மனசு. இது ஆத்மா சார்ந்த விழாக்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் கொண்டாடலாம், கொண்டாடணும் உணவில். ஏன்னா இந்த விழாக்கள்லாம் அர்த்தம் கொடுக்குற ஒரு நல்ல விழாக்கள். பிள்ளைகளுக்கு இது சும்மா சொன்னால் புரியாது பாருங்களேன், அடையாளங்கள் ரொம்ப பேசும். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபையில் அடையாளங்கள் வந்து ஆழமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளத்தை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, தூக்கி கடவுளுக்கு மேலே வச்சிடக்கூடாது, அது வேற. திருச்சபை என்ன என்னத்துக்கு இந்த அடையாளங்களை அனுமதிக்குது அப்படின்னா, இந்த அடையாளங்கள் நம்மளோட பேசும், அது நம்ம இதயத்தில் அப்படியே இறுகி அப்படியே உட்காந்திக்கும். கிறிஸ்மஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு அந்த பனி, வெளிநாட்டுக்கு போயிருந்தேன், கனடா போயிருந்தப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாம் அங்கே நாங்கள் பார்த்து பழகு நாட்கள் எல்லாம் ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள், அவங்க சொன்னாங்க, ஃபாதர் எங்களுக்கு இந்த ஆண்டு போன ஆண்டு கிறிஸ்மஸ் ஒன்றும் சரியா இல்லை ஃபாதர் அப்படின்னாங்க. ஏமா அப்படின்னு, கிறிஸ்மஸ் மாறி போயிடுச்சா அப்படின்னு. இல்லைவா, அதற்கு போன ஆண்டு எங்களுக்கு ஸ்னோ ஒன்று சரியாக அடிக்கலைவா, அதற்கு ஸ்னோ வரையில், ஸ்னோனா பனி, அவங்களுக்கெல்லாம் பனி நல்லா பெய்தால் தான் அந்த 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 கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அந்த அடையாளம் இங்கே நம்ம ஊரில் வெயில் அடிக்காமல் கொஞ்சம் கம்மி இருந்துச்சுன்னா வெயில் இல்லாமல் வானம் நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. அங்கே ஸ்னோ பெய்யணும், மைனஸில் போய் ஸ்னோ விழுந்தா தான் அவங்களுக்கு அந்த கிறிஸ்மஸினுடைய மகிழ்ச்சியை அவங்க நிறைவாக கொண்டாட முடியும். பாருங்கள், இப்போது இந்த மாதிரி அடையாளங்களோடு தான் மனுஷன் வந்து அப்படியே பின்னி பிணைந்து கட்டப்பட்டிருக்கிறான். கடவுள் மனுஷனை வந்து ஒரு தனி என்டிட்டியாக அப்படி வைக்கலை, நேராக இப்போ ரோபாட் மாதிரிலாம் கிடையாது. வி ஆர் நாட் லைக் மிஷின், வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், உணர்வுகளோட உறவுகளோட அன்போட இப்படி நிறைய அபிஷேகத்தோடு ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார். அப்போது இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்ம பார்க்குற போது ஆண்டவருடைய கிருபையில் அதெல்லாம் ஆசீர்வாதமானது. அதனால தான் சொல்கிறோம், இந்த அடையாளங்களை பாருங்கள், பார்த்து கடவுளை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக திருச்சபையில் நிறைய அடையாளங்கள், நிறைய பைபிள் அடையாளங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆவிக்குரிய பெருவிழாவிலும் கூட அடையாளம் என்று சொல்கிற போது நம்ம ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. இந்த ஆவியானவர் யார், அந்த ஆவியானவருக்கு சில அடையாளங்கள் இருந்தது. இன்றைக்கி நம்ம ஒரு திருமுழுக்குங்கிற அபிஷேகம் ஒரு குழந்தைக்கு கொடுக்குறோம், ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுறதுக்கு. அப்போ அந்த இடத்துல ஃபார்ம் அண்ட் மேட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் நாங்கள், ஃபார்ம் அண்ட் மேட்டர். அந்த வார்த்தை சொல்லுகிற வார்த்தையும், மேட்டர்னா பொருள், ஃபார்ம்னா இந்த வார்த்தை. இப்போ குருவானவர் வந்து ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் எப்படி கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும், தெரியும் தானே, உங்களுக்கெல்லாம் தெரியுமா? என்னமோ தெரியும் ஜாமி, ஏதோ பார்த்துருக்குறோம். ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு குழந்தையை கூட்டிக்கிட்டு ரெண்டு தாய் தந்தை வந்திருந்தாங்க, அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள்ட கேட்டேன், உங்கள் குழந்தைகளுக்கு என்ன கேட்டு இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. எதை கேட்டு இங்கே வந்திருக்கிறீங்க அவங்க சொல்லணும், திருமுழுக்கு அப்படின்னு கேட்கணும், சொல்லணும். அவங்க ரெண்டு பேரும் அப்படி நிற்கிறாங்க. நான் திருப்பி கேட்குறேன், உங்கள் குழந்தைக்கு என்ன கேட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு. அப்புறம் புருஷன் முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இது புரியாத கேள்வியை கேட்ட மாதிரி எனக்கு வரும். நான் கேட்டேன், என்ன ஒரு 50 ரூபா கைமாத்தா கேட்டு வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபாதர் இல்லை. அப்போ என்ன தான் கேட்டு வந்திருக்கிறேன், குழந்தைக்கு ஞானஸ்தான் அதை தான் கேட்குறேன் சொல்லு, ஞானஸ்தானம் கேட்டு. அப்போ பாருங்கள், கேட்டுட்டு இது ஒரு கேள்விக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த ஞானஸ்தானத்தினுடைய அந்த திருமுழுக்கினுடைய அடையாளத்தின் போது சாமியார் என்ன செய்வார், அந்த எண்ணெயை தடவுவார். கிறிஸ்மாங்கிற எண்ணெயை நெத்தியில் அந்த தலையில் தடவுறது, இதயத்தில் ஒரு எண்ணெய் இருக்குது ஆயத்த எண்ணெய், அதை தடவுறது. அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து கடைசியாக என்ன செய்வார், இப்போ அந்த குழந்தையுடைய பேர் வந்து தீபன் ஃபாதர் வச்சுக்கலாமே, தீபன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தீபன், நான் உன்னை தந்தை மகன் தூயாவியின் பெயரால் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்ணி ஊற்றணும். இதுதான் இது, இது ஃபார்ம், வாயில் சொல்கிறது பேர் ஃபார்ம், கையில் செய்கிறது பேர் மேட்டர். அந்த தண்ணி ஊற்றுறது வந்து மேட்டர், ஃபார்ம் அண்ட் மேட்டர் ரெண்டும் ஒன்றா போகணும். இவர் இங்கே ஊற்றிக்கிட்டே, டே இந்த பேனை திருப்பி வைடா, இந்த பேனை திருப்பி வை, டே அங்கே போடா, அங்கே போடா, மூணு தடவை ஊற்றிட்டேன் நம்ம ஜாயிட் அப்படின்னு சொன்னார்னா இட்ஸ் இன்வேலிடு, இட்ஸ் நாட் வேலிட். ஏன்னா வார்த்தையை சொல்லலை அவர், வார்த்தையை சொல்லிக்கிட்டே தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அவர் எண்ணெய் தூக்கி ஊற்றிட்டாருன்னா இன்வாலிட். எந்த செய்யணுமோ அதை சரியாக செய்யணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடையாளங்களுக்கு மத்தியில் ஆவியானவர் செயல்படுகிறார். இன்றைக்கி ஆவியானவர் எப்படி வர்றார் அப்படின்னா, புறா வடிவில் இறங்கினார். அந்த அடையாளம் இப்போ புறா பரிசுத்த ஆவியா இல்லை, அந்த வடிவம் நெருப்பு நாக்கு, பிளவுண்ட நாக்கு வடிவத்தில், நெருப்பு வடிவத்தில் அவர் இறங்குறார். அப்போனா நெருப்பு ஃபயர் அப்படி சொல்கிறோமே அந்த அடையாளம் பரிசுத்தாவியா, அது பரிசுத்தாவில் அந்த வடிவம். அப்போ நம்ம புரிந்து கொள்ளும் விதமான அடையாளங்களை ஆண்டவர் கொடுக்கிறார், இல்லாட்டினா எவ்ரி திங் வில் பி அப்ட்ராக்ட், நமக்கு எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த தூய ஆவி யார் என்பதை நம்ம தெரிந்து கொள்வது அடிப்படை நிலையிலே தேவையாக இருக்கிற. இன்றைக்கி புரிந்து கொள்ள முடியாத ஒரு கஷ்டத்தில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது மூன்றாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் தான். முதலாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் பிதா, இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் சுதன், மூன்றாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் வந்து பரிசுத்த ஆவி. இந்த மூன்றாம் ஆளாகிய இறைவன் தான் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் வந்து இன்றைக்கும் தவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இந்த தூய ஆவியை கிறிஸ்தவ சபைகள் எல்லா சபைகளும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். கத்தோலிக்க சபை அப்படின்னு நம்முடைய திருச்சபைக்கு வருகிற போது இந்த கத்தோலிக்க திருச்சபையில் இன்னும் அதிகமான பேர் இந்த ஆவிக்குரிய காரியம் என்ன, இந்த தூய ஆவி யார் அப்படிங்கிறத மனசால் அறியலை. ஆனால் அவங்க அறிவால் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க, இன்னும் உள்ளத்தால் அறிய முடியல. அவங்களுக்கு அவங்க தே ஆர் இன் இட் பட் தே டோன்ட் நோ வாட் இஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா பிதாசன் வருஷத்தாய் போட்டுட்டே இருப்பாங்க, தந்தை மகன் தூயாவின் பேராலே அவன் தந்தை மகன் தூயாவி எங்கள் கோயிலில் பார்த்தாலும் போடுவாங்க பிதாசன் வருஷத்தாய். ஆனால் வந்து சாமியார் கோயிலில் வந்து அல்லேலியா சொல்ல அல்லேலியா சொல்லப்படா, நீ என்ன நீ ஆவியானவர் கூட்டமாடா, நீ எந்த கூட்டம் அப்படின்னு நான் கேட்பேன். நீ ஆவிக்குரிய கூட்டத்துக்குள்ளே வரலன்னா நீ மோட்சத்துக்குள்ளே நுழையக்கூட முடியாது. நீ ப்ரைஸ் எல்லாம் மோட்சத்துக்குள்ளே நுழைய முடியாதுன்னா நீ வெளியில் தான் அலையணும், வானங்களின் மீது நீ சஞ்சரித்து கொண்டு இருப்ப. பிசாசுகள் சஞ்சரிக்கிற இடத்துல தான் உனக்கு இடம், தீ ஆவிகள் சஞ்சரிக்கிற இடத்துல தான் உனக்கு இடம். ஏன்னா நீ தூய ஆவிக்கு ஒரு மதிப்பு கொடுக்கல, அந்த தூய ஆவியை நீ அறிய முற்படலை. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் விதண்டவாதம் பேசியதெல்லாம் போதும், ஒரு படைப்பினுடைய காலம் தந்தையினுடைய காலம், அவர் படைத்தாருங்க, அதுக்கப்புறம் அந்த பொறுப்பு, அந்த மீட்கிற பொறுப்பு, பாவத்திலிருந்து மனுஷனை மீட்க வேண்டிய காலம் வந்தபோது அது மீட்பின் காலம். அந்த மீட்பின் காலம் யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய கண்ட்ரோலில் இருந்தது. இப்போது அவரும் அவர் வேலையை முடிச்சுட்டு என் வேலை முடிஞ்சிச்சின்னு போயிட்டார். போகும்போது சொல்லிட்டு போனார், நான் போய் மூணாவது ஆள் அனுப்பிச்சி விட்றேன், அவர் உங்களை வழி நடத்துவார். இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் இந்த இடத்துல இடமில்லாது போன அந்த சூழலில் ஒருத்தர் மட்டும்தான், இவர்கள் இரண்டு பேருடைய சார்பாக இருவர் இடமாக இவர் செயல்படுகிறவர் இந்த தூய ஆவியானவர். இப்போது அப்போ இந்த தூய ஆவியானவரை நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா தந்தையையும் நீ ஏற்றுக்கொள்ளலை, மகனையும் நீ ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். அதனால் என்ன சில பேருக்கு சந்தேகம் வருது, சாமி ஜெபிக்கும் போது தூய ஆவி பேரை சொல்கிறதா, இயேசு பேரை சொல்கிறதா, பிதாவின் பேரை சொல்கிறதா, எதுன்னு சொல்கிறது, யாரோ கோச்சிக்கிட்டாங்கன்னா என்ன சாமி செய்கிறது, பிதாகிட்ட பிதாவேன்னு சொல்லிவிட்டு ஒருவேளை மகன் கோச்சிக்கிட்டாருன்னா அவங்க அப்படி கோச்சிக்கவே மாட்டாங்க. நீ எந்த நிலையில் இருந்தாலும் தந்தை மகன் தூய ஆவி இப்படி மூன்று பேருடைய அந்த பெயரை நீ உச்சரிச்சினாலே போதும், ஏதாவது ஒரு பேரை உச்சரித்தாலே போதும் மூன்று பேரும் புரிஞ்சு கொள்வாங்க. நீ இதுக்கு சொல் வடிவமே கிடையாது, ஜபத்துக்கு சொல் வடிவமே தேவையில்லை. அதனால தான் சொல்கிறோம், ஒருத்தர் வந்து என்கிட்ட வாதம் பண்ணுறாங்க, ஏன் பைபிளில் அப்படி எழுதியிருக்கு, ஏன் பூச புசத்தில் உன் ஆன்மான்னு போட்டிருக்காங்க, உன் ஆவின்னு போட்டிருக்காங்க, ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது, தமிழில் எப்படி இருக்குது. ஓகே, மொழிபெயர்ப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் சொல்கிறது தான், ஒபே த ஆர்டர், அவ்வளோதான், ஒரே வார்த்தை. ஏதோ இந்த புது மிசல் வந்தப்போ நிறைய குழப்பங்கள் நிறைய இன்றைக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது, நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு அம்மா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை விண்ணுலைகளின்னு மாற்றிட்டோம், அந்த மாற்றினதில் சோதனைகளுக்கு விழவிடாதேயும்னு போட்டிருக்கு, உட்படுத்தாதேயும்னு போட்டிருக்கு. பழைய வார்த்தை விழவிடாதே, விழுறதுனா நாமளாக போய் விழுறது, உட்படுத்துறதுனா யாரோ அவங்க பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இருக்குது. அதனால் இது என்ன வார்த்தை, இதை கேட்கவே சங்கடமாக இருக்குது, ஏன் இதை நீங்கள் மாற்றக்கூடாதா அப்படின்னு என்ன கேட்குறாங்க. நான் போப்பான்றதுனா கண்டிப்பாக மாற்றிடுவேன், செபிச்சுக்கொள்ளுங்க, போப்பான்றிட்ட சொல்லிடாதீங்க இதை பிள்ளைகளை. நம்ம இதை பற்றி கவலைப்படுது, என்னுடைய நிலையை நான் சொல்கிறேன், ஐ டோன்ட் ஒரி அபவுட் ஆல் திஸ். அங்கே என்ன எழுதியிருக்கோ நான் வாசிக்கிறேன், ஐ ஒபே த ஆர்டர். ஒரு ஆயர் இந்த மிசலுக்காக விளக்க உரை கொடுத்து வந்தபோது குருக்கள் எல்லாம் எந்திரிச்சு பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தாங்க, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லுமா. அவர் கடைசியாக எல்லாம் அவர் விளக்கி சொல்லி பார்த்தாரு, ஒன்றும் ஜெயிக்க முடியல. கடைசியாக ஒரே வார்த்தை சொன்னார், லெட்டஸ் ஒபே த ஆர்டர் அப்படின்ட்டார், ஒரே வார்த்தை, அவ்வளோதான். ஆண்டவருக்கு தெரியும் நம்மளுடைய குறை என்ன, நம்மளுடைய கவலை என்ன, எல்லாம் தெரியும். எவ்வளோ காலத்துக்கு நீ இப்படியே மாற்றிக்கிட்டே இருக்க போகிறீங்க, லெட் அஸ் ஃபாலோ இட். அப்படி அப்போ தூயாவி இந்த இடத்துல தூயாவியை குறித்து நம்ம சிந்திக்கிற போது அவருடைய வேலை என்னன்னா, உன்னுடைய உள்ளத்தின் பங்கை தான் அவர் பார்க்குறார். நம்ம இந்த வார்த்தையை போட்டோமா, இந்த வார்த்தையை போட்டோமா, அவர் ஆவியானவர் அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளே நடந்திருக்கிறார். பாருங்கள், சாலமோனின் ஞான நூல் 9:17 சொல்லப்படுகிறது, நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உம் தூயாவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும். பார்த்தீங்களா, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுத்துருக்கிறாரு, அந்த திட்டத்தை அறியணும். அதாவது இண்டிவிஜுவல் பிளான் இருக்குது, காமன் பிளான் இருக்குது, ரெண்டு திட்டம். நம்ம இண்டிவிஜுவல் பிளான் படியும் ஓடி ஆகணும், பொது திட்டத்தின்படியும் ஓடி ஆகணும், காமன் பிளான் படியும் ஓடி ஆகணும். நம்ம இண்டிவிஜுவல் பிளான்லேயே நின்றுடக்கூடாது, என் வீடு, என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைங்க, இதுதான் இண்டிவிஜுவல் பிளான். சிங்கிள் பிளான், காமன் பிளான் ஒன்று இருக்குது. கடவுள் காமன் பிளானுக்கு தான் வந்தார், பொது பிளான், பொது திட்டத்தை வச்சு தான் அவர் செயல்படுறார். ஆனால் இண்டிவிஜுவல் பிளானுக்கு அவர் உதவி செய்வார், ஏன்னா இது ஒழுங்காக இருந்தால் தானே நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆனால் நம்ம நிறைய பேர் இதெல்லாம் ஒழுங்காக இருக்கும் போது அப்படா எவ்ரி திங் இஸ் ஃபைன் லெட் அஸ் சிட் டவுன் அப்படின்னு உட்காந்துக்கிறோம், அப்படி உட்கார முடியாது. ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, நான் வந்து ஒரு பூசை வச்சா போதும், ஒரு அரை மணி நேரம் அப்படி பூசை வச்சுட்டேன்னா திஸ் இஸ் மை இண்டிவிஜுவல் பிளான் ஆஸ் அ ப்ரீஸ்ட், நான் செஞ்சுட்டேன் நான் உட்காந்துட்டேன்னா ஆண்டவர் அது போதும், இல்லை இல்லை இல்லை, அதை நீ நிறைவேற்றிட்டு அடுத்த பிளான் உனக்கு இருக்குது, காமன் பிளான், அது என்னென்னு செய்யணும் நீ அது யோசிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான், வாலிப பிள்ளைகளுக்கு அப்படி தான், நீங்கள் வீட்டுக்குள்ளே சரியாக இல்லைன்னா நீ காமன் பிளானுக்குள்ளே போக முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், சாலமணி ஞானம் 9:17 சொல்லுது, நீர் ஞானத்தை அருளாமலும் உயர்வானிலிருந்தும் தூயாவி அனுப்பாமல் இருந்தாலும் திட்டத்தை யாரால் அறிய முடியும்? அப்போ என்ன செய்யணும், திட்டத்தை அறியணும்னா ஆவியானவரை நோக்கி கூப்பிடணும். ஆல்வேஸ் எப்பொழுதுமே ஆவியானவரை குறித்து நம்ம ஜெபிக்கும் போது வெல்கம்மிங் த ஹோலி ஸ்பிரிட் அப்படி தான் சொல்வோம். இயேசுவை குறித்து பேசும்போது என் மீட்பராகி ஆண்டவரை இந்த ஜபத்தெல்லாம் உங்கள் வழியாக ஒப்பு கொடுக்குறோம், மீட்பர் இயேசுவை ஆண்டவர் அப்படி சொல்லுவோம். ஆனால் தூயாவி மீட்பர்னு என்றைக்காவது சொல்கிறோமா? இல்லை. தூயாவி ஆண்டவரே அப்படி சொல்கிறோமா? இல்லை. தூயாவியே வாரும் என் உள்ளத்தை நிரப்பும், அதுதான் இந்த தூயாவினுடைய தொடர் பாடலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் என்னென்ன கட்டத்தில் வேலை செய்கிறாருங்கிறது தான் அந்த தூயாவினுடைய தொடர் பாடல் மிக சுருக்கமாக எழுதி நமக்கு பாட கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த தூய ஆவி எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்கிறத ஒரு சில அடையாளத்தில் நம்ம பார்க்குறோம். உயிரளிக்கும் ஆவி, அவர் உயிர் அளிக்கிற ஆவி. மத்தேயு 1:18 நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகளில் தாய் மரியாவை பற்றி யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது, அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அப்போ ஒரு கரு உருவாகிறது அப்படின்னா உயிர்ப்பினுடைய அந்த ஜனனம், உயிர் ஜனிக்கிறதுன்னு சொல்லுவோம், உயிர் ஜனிக்கிறதுனா உயிர் உருவாகிற அந்த ஒரு நேரம், அந்த ஒரு நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். அது யாரால? இரண்டு உயிர்கள் வந்து ஒன்றா சேர்கிறதுங்க. ஆணிடமிருந்து வரக்கூடிய ஸ்பெர்ம் என்ற உயிரணுவும் ஓவம்ங்கிற முட்டை அம்மாவிடமிருந்து வந்து ரெண்டும் சந்தித்த உடனேயும் அங்கே ஏற்படக்கூடிய அந்த உயிர் பரிமாற்றத்துக்குள்ளே ஆண்டவர் என்ன வைக்கிறார்னா அவருடைய அந்த உயிரின் ஆற்றலை வைக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, அது எதனால் அது நிகழ்கிறது? ஆவியின் வல்லமையினால் நிகழ்கிறது. தொடக்க நூலை எடுத்து பாருங்களேன். தொடக்க நூலில் பூமி உருவற்று வெறுமையாய் கிடந்தது. ஒரு தொடக்க நூல் 1:1, 2:3 பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டது. அப்பொழுது 3 அப்பொழுது ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. அந்த ஒளி வந்ததுனால இந்த உலகமே ஒளியாய் மாறியது, அழகாய் மாறியது. அதனால தான் சொல்கிறோம், உயிரளிக்கும் ஆவியாக ஆவியானவர் இருக்கிறார். நமக்கு உயிர் கொடுக்கிறாரு, உலகத்திற்கு உயிர் கொடுக்கிறாரு. உலகத்தில் வாழக்கூடிய சின்னஞ்சிறிய சிறு ஒரு பூச்சி வகையிலிருந்து பெரிய விலங்குகள் வரை எல்லாவற்றிற்கும் உயிரளிக்கும் ஆவியின் வல்லமையாக அவர் இருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறோம், உன் உயிரை நீ புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் எங்கே இருக்குதுன்னா ஆவியானவர்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், ஆவியானவரை நோக்கி நீங்கள் கூப்பிடணும். இதோ இந்த ஆவி நம்மகிட்டையும் ஒரு ஆவி இருக்குது, அந்த ஆவி பாழ்பட்டுடும், கெட்டு போயிடும். அப்போ என்ன செஞ்சிடும், உலகத்தினுடைய தீமைகள்னால இந்த ஆவி சிதைவடையும், அது பலவீனப்படும். அப்போ என்ன செய்யணும்னா அந்த ஆவியால் உன்னை நிரப்பிக்கணும். அதுக்கு தான் பாடல்கள் உண்டு, ஆவியே தூய ஆவியே ஆட்கொள்ள வருவீராவியே அசைவாடும் ஆவியே, இப்படி நிறைய பாட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆவியானவரை எல்லா பாட்டுமே வெல்கமிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், வாஞ்சையோடு கூப்பிடுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார், இங்கே வந்து உட்கார்ந்து உங்களை ஆத்துமாவை நிரப்புவார், பலப்படுத்துவார். ஆவியானவர் வந்துட்டா எல்லாம் அப்படின்னு ஆடணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆவியானவர் வந்துட்டா குதிக்கணும், ஆடணும், பரவச பேச்சு பேசணும், அப்படின்லாம் இல்லை. ஆவியானவர் இஸ் நோன் அஸ் அ ஜென்டில் ஸ்பிரிட். அவர் வந்து ரொம்ப பரிசுத்தமான ஆவி, அவர் நிறைவான ஆவி, அவர் அமைதியின் ஆவி. அவர் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பார். சில பேர் என்ன செய்கிறாங்க, எங்கிட்ட பரிசுத்தாவி இருக்கணும் இருக்குதுங்கிறத 4 காட்டணுங்கிறதுக்காக தங்க வல்லமையாக ஜெபிப்பதா பல பல பலபலன் வார்த்தையை கொட்டுனா ஆவியானவர் இருக்கு. இல்லை 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 இல்லை, உள்ளம் தெரியும், நமக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு. சில பேர் அந்நிய பாச பேசுறேன்ட்டு ஹாரா பாலா அப்பாபா ஷோட்டா பாலு. தயவுசெய்து லெட் அஸ் நாட் ஃபூல் அவர் செல்ஸ். ஆவியானவரை நீ அசிங்கப்படுத்தக்கூடாது. ஆவியானவர் இருந்தால் பேசு. ஆவியானவர் யார்கிட்ட இருக்குதோ அவங்கக்கிட்ட அடக்கத்தின் ஆவி அது. அந்த ஆவி அடக்கமாக இருக்கும். அந்த ஆவி பொய் சொல்லாது, பொய்மையின் ஆவி இல்லை. அப்போ எனக்கு இல்லாத ஒன்றை நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீ பொய் சொல்கிற. உன்கிட்ட தூய ஆவி இல்லை, உன்கிட்ட இருக்கிறது வேற ஒரு ஆவி. அதனால தான் சபைகளில் நீ நடிக்கிற, அது உயிரளிக்கிற ஆவி இல்லை, உன் உயிரை எடுக்கிற ஆவி. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உடியாந்து என் பக்கத்தில் உளுந்துருங்கிறார், என்கிட்ட வந்துரு, நான் உன்னை காப்பாற்றிடுறேன், நீ தவறாக போயிருந்தால் பரவாயில்ல. அப்போ இந்த ஆவி இரக்கத்தின் ஆவியாக நம்மளோட இருக்கிறார். திருமுழுக்கின் ஆவி பாருங்களேன். இயேசுசாமி கொடுத்த கட்டளையில் வரக்கூடிய அந்த அடையாளம் மத்தேயு 3:11, நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர், மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை, அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். தூயாவிய நெருப்புன்னு சொல்கிறோம், நெருப்பின் அடையாளம் என்னென்னா, மோசை நெருப்பு வடிவத்தில் ஆண்டவரை சந்தித்தார். அந்த பிளான்ட் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, அந்த ஒரு செடி எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, இட் வாஸ் பேர்னிங் பட் இட் வாஸ் நாட் கன்சியூம்டு, அது சாம்பலாகி போகலை. அப்படியே அந்த நெருப்பு அந்த செடியையும் அதனுடைய இயல்பையும் தக்க வச்சிச்சு, அது அந்த மகிமையும் வெளிப்படுத்துச்சு. தூயாவி நெருப்பாய் வருகிற போது நம்மளுடைய இயல்பை அவர் சிதைக்க மாட்டார், அவருடைய மகிமையும் அவர் அங்கே வெளிப்படுத்துவார். அது கன்சியூம்டு இதாக வராது, உன்னை அழிச்சிட்டு வெளிப்படுத்துறதில்லை. தீயாவி பாருங்க, உன்னை அழிச்சிடும், உன்னை அழிச்சிட்டு அது அது மகிமையை நிப்பாட்டி காட்டும். சில வீடுகளில் தீயாவி துணையோடு போய் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, மந்திரமாயம் போட்டுருவாங்க, போய் எவனுக்காவது மந்திரம் வைக்கிறேன், எவனாவது போனீங்கனாக்கா அவன் சொல்லுவான், இதெல்லாம் கட்டி உன் வீட்டு நிலவாசப்படியில் மாட்டி விடு, எல்லாம் சரியாயிடும், இல்லை பொட்டி கடியில் வை, இல்லைன்னா நீ படுக்கிற பெட்டுக்கு அடியில் வை, எங்கேயாவது வச்சுருவான். வச்சு முடித்த பிற்பாடு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மனுஷனை பிசாசு காப்பாற்றும், மற்ற எல்லாத்தையும் கொண்டுடும், எல்லோரும் அழிஞ்சு போயிடுவாங்க, வாழ்க்கையே நாசமாக போய் நிற்கும், அந்த குடும்பமே கதறிக்கிட்டு இருக்கும். எதுக்குன்னா இந்த ஒரு நபரால். சில பேரை நான் பார்த்துருக்குறேன், அவங்க கையில் காலில் கயிறு கட்டிக்கிட்டு அலைவாங்க, இதெல்லாம் எதுக்குன்னா பிசாசோட ஏஜெண்ட் நான் காட்டுறது, அவ்வளோதான். நீ சொல்லவே வேண்டாம், உன்னை பார்த்துட்டு உன் காலில் நீ கயிறு கட்டியிருக்கிற, உன் கையில் கயிறு கட்டியிருக்கிறன்னா நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம், ஒன்றுகிட்ட சொல்ல மாட்டோம், நாங்கள் இப்படி சொல்கிறத நீ உணர்ந்து கொள்ளணும், நீ பிசாசோட ஏஜெண்ட், அவ்வளோதான், பிசாசோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற. நீ வந்து ஃபாதர் என்ன ஜெபம் பண்ணுங்க ஃபாதர்னு, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், நான் ஜெபம் பண்ணலன்னா என்ன சொல்லுவீங்க, இந்த சாமியார் கொடுமைக்காரனாக இருக்கிறாரு, போனே ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ண கூட பண்ண மாட்டேன்ட்டார், நீங்கள் என்னை அடிப்பீங்க, குருக்களை திட்டுவீங்க, அதனால் நாங்கள் ஒன்றும் சொல்கிறதில்ல, நாங்கள் மந்திரி உங்களை ஜெபம் பண்ணிவிட்டு தீர்த்த தெளித்து அமுச்சிடுவோம், அவ்வளோதான், ஆவியானவர் அங்கே வேலை செய்ய மாட்டார், சுகம் கிடைக்காது உனக்கு. தேவ பிள்ளைகள் அதுக்கு தான் சொல்கிறோம், நீ ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணுமா, இல்லை கயிறு மந்திரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ போறியா? சேலஞ்ச் இஸ் யுவர்ஸ். கடவுளுக்கு சேலஞ்ச் பண்ணி காட்டுறாரு, நம்மளை கேட்குறாரு, பாருங்கள் அவர் சொல்கிறாரு, தூயாவி இன்னும் நெருப்பால் உங்களுக்கு, மத்தேயு 28:19 சொல்லுது, நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூயாவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். அப்போ இந்த தூயாவி திருமுழுக்கின் ஆவி, திருமுழுக்குனா என்னங்க, திருமுழுக்குனா நீ ஆண்டவருக்குள்ளே உண்மையாக வரேன்னு சொல்லி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்குற, அதுதான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்க திருமுழுக்குக்கு முன் வரதில்லை. நீ திருமுழுக்குக்கு முன் வரலை அப்படின்னா நீ பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்கலன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, ஃபாதர் என் வீடு நான் வாழ்ந்த பிற்பாடு உங்களுக்கு தான் ஃபாதர், நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபாதர், எனக்கு பின்னாடி இந்த பாருங்கள் பத்திரம் கூட நான் வச்சுருக்கிறேன் ஃபாதர், உங்கள் பேரில் எழுதி கொடுத்துறேன் ஃபாதர் அப்படின்னு ஒரு அம்மா 50 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன கேட்பேன், ஏமா பத்திரத்தை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு காட்டி காட்டி என்னை ஏமாத்துறியாமான்னு கேட்பானா இல்லையா? அதே தான் நம்மளை நிறைய பேர், நான் இயேசுவை சார்ந்தவன், இயேசுவை சார்ந்தவன், நான் ஆண்டவரை நம்பியே இருக்கிறேன் அப்படின்னு நிறைய கிறிஸ்துவர் அல்லாத பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்திருக்கிறாங்க. 100% ட்ரூ, 100% உண்மை. ஆனால் அவங்க திருமுழுக்குங்கிறதுல ஆவிக்குரிய அந்த பத்திரத்தில் அவங்க கையெழுத்து போடுறதில்ல. அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களே ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. உண்மையை நோக்கி வழிநடத்தும் ஆவியானவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்தேயு 4:1 சொல்லுது, அதன்பின் இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக. சில பேருக்கு சந்தேகம் வரும், அழகையால் சோதிக்கப்படுவதற்காக பாலைநிலத்திற்கு தூயாவியால் அழைத்து செல்லப்பட்டார். தூயாவியே பிசாசு சோதிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு, எஸ் நீ ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத ஆண்டவர் எப்படி கண்டுபிடிச்சி உலகத்துக்கு காட்டுவார், நீ சோதனைக்கு உட்படுத்தப்படணும். ஒரு பொன் வந்து மண்ணுக்கு அடியில் கிடக்குதுங்க, அது பலன் இல்லை, அது வெளியில் எடுத்து வரப்படும், மண்ணோட மண்ணாக இருக்குது, அது எப்படி புடமிடப்படுகிறது, நெருப்பிலிட்டு அந்த பொன்னும் மண்ணும் பிரிக்கப்படுகிற, அது பிரிக்கப்பட்டால் தான் நகையோடைய அந்த வெயிட்டேஜ், அதனுடைய வேல்யூ மதிப்பு எல்லாமே கணிக்கப்படுகிற. அதே போல தான் தூயாவி இயேசு ஆண்டவரை பாலை நிலத்துக்கு கூட்டிகிட்டு போனால் தப்பான இடமா கூட்டிகிட்டு போகல, அவர் உண்மையை நோக்கி, ஏன்னா அங்கே போனால் தான் இந்த மகன் யார் என்பது உலகத்துக்கு வெளிப்படும். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, என் பிள்ளை 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க வல்லவராயிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த செயல் வெளிப்படுத்தியது. அப்போது அந்த இடத்துல உண்மையை நோக்கி வழிநடத்தி சென்றவர் தூயாவியானவர். மாட்கின செய்தி 13:11 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை கைது செய்து கொண்டு செல்லும் போது என்ன பேசுவது என்பதை நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம், அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படுவதையே பேசுங்கள், ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல மாறாக தூயாவியாரே. அப்போ நீ சாக போன அப்படிங்கிற இடத்துல உனக்கு பேசக்கூடிய வல்லமையை கொடுக்கிறவர் தூயாவியானவர். வலுவற்ற நிலையிலுங்க. இந்த உலகத்தில் போராடி நான் இப்படி கஷ்டப்பட்டேன், அப்படி கஷ்டப்படுறேன், ஐயோ எனக்கு ஒன்றுமே பேச முடியல, ஒன்றும் எனக்கு வார்த்தையே இல்லை. நீ கோயிலுக்கு போ, கோயிலில் போய் உட்காந்து ஆண்டவருக்கு முன்னாடி உட்காந்து நீ ஒரு பெருமூச்சு விட்டால் போதும். ஆண்டவருக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும், நீ எதுக்கு பெருமூச்சு விட்ட அப்படின்னு. நிறைய பேர் கேட்குறாங்க, ஆவியானவர்னா அப்படி கத்தி தான் ஜெபிக்கணுமா, ஆவியானவர் என்ன செவுடா, ஆவியானவர்கிட்ட அப்படி கத்துனா தான், கதறி கூப்பிட்டா தான், கையெல்லாம் அசைச்சா தான் வருவாரா? நானும் கேட்டவன் தான், ப்ரைஸ் தி லார்ட். நானும் கேட்டேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே உங்களுக்கு கையை தூக்கி அல்லேலியா சொன்னால் தான் வருவீங்களா, கண்ணை மூடி இப்படி இப்படி உட்காந்துக்கிட்டு அல்லேலியா சொன்னால் வரமாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆண்டவர் அப்போ சொன்னார், இசையா 46:3 எனக்கு கொடுத்தாரு, உதரத்தில் நான் தான் உன்னை உருவாக்கினேன், கருப்பையில் நான் தான் உன்னை தாங்கினேன். அப்போ புரியாத ஒரு அதிசயம் எனக்கு புரிஞ்சுது, கருப்பைக்கு முன்னாடி இருக்கிறது தான் உதரம், ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க, அங்கே தான் ஒரு குழந்தை முதல்ல உருவாகுது. ஆணிடமிருந்து வருகிற ஸ்பெர்ம் என்ற உயிரணுவும் பெண்ணிடமிருந்து வருகிற ஓவம்ங்கிற முட்டையும் சந்திக்கிற இடம் ஃபாலோபியன் டியூப். அதற்கு பிறகு கரு உருவான பிறகு தான் கர்ப்பப்பைக்கு வேலை ஆரம்பிக்குது. ஆண்டவர் பாருங்க, இசையா 46:3 அழகாக எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவர் அதை சொல்லி காட்டினார். நீ உருவான அந்த பொழுது உன் தாய் உன்னை அறியலை, உன் தகப்பன் உன்னை அறியலை, உலகம் உன்னை அறியலை, நான் உன்னை அறிஞ்சு வச்சுருந்தேன். இப்போ சொல்லு, உன் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டியில் எது உன்னுடையது அப்படின்னு கேட்டார். ஆண்டவர், எல்லாம் உங்களுது என்ன? அப்போ அவர் கேட்டார், என் கையை தூக்கி எனக்கு அல்ல இல்லையா சொல்கிறதுல உனக்கு என்னடா கவலைன்னார், அன்னைக்கு தூக்கிட்டேன். ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையில ஆண்டவர் அசெப்ட் பண்ணுவார். இப்படி சொல்லிட்டாரு, மனசுக்குள்ளே இன்னும் சரியாக லோடு ஆகாமல் இருந்துச்சு. அப்போ வெளியில் ஒரு நாள் நான் போயிட்டு இருந்தப்போ ஒரு அரசியல் கட்சி லாரியில் தன்னுடைய தொண்டர்களை ஏற்றி கொண்டு போவது, ஒரு பயிலும் சட்டையே போடலை, எல்லா பயிலும் உடம்புல பட்டையை வரைஞ்சிக்கிட்டு, அவனுடைய கொடியை வரைஞ்சி, அவனுடைய சின்னத்தை வரைஞ்சிக்கிட்டு, எல்லாம் சட்டையை கையில் சுற்றிக்கிட்டு வெறு உடம்போட அப்படி காட்டிக்கிட்டே போனான். அப்போ தான் ஆண்டவர் கேட்டார், அவனை பார்த்தியா, அவன் அவனுடைய தலைவனுக்காக தன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு போகிறான், நீ எனக்காக ஒரு கையை தூக்கி அல்லேலியா சொல்கிறதுக்கு 1000 கேள்வி கேட்குறேன்னார். தேவ பிள்ளைகளே, நான் கரங்களை உயர்த்தியாச்சு. தேவ பிள்ளைகளை, இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் வலுவற்ற பிள்ளைகளோடு கூட அவர் பேசுகிறார், பலப்படுத்துகிறார். இவ்வாறு ரோமையர் 8:26 சொல்லுது, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார், ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சிகளின் வாயிலாய் நமக்கு பரிந்து பேசுகின்றார். ஒருத்தர் ஜெபிக்க வந்தாங்க. அப்போ நான் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க வந்தாங்கனாக்கா நான் கரங்களை உயர்த்தி ஹலலுய்யா 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 ஹலலுய்யான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ நேரம் சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. 5 தடவை சொல்லணுமா, 10 தடவை சொல்லணுமா எனக்கு தெரியாது. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எதுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்னா, இங்கே மனசுக்குள்ளே அவங்களுக்காக ஜெபிக்கணும்னு எனக்கு உணர்வு வரணும். அவங்களுக்கு ஜெபிக்கணுங்கிற அந்த உணர்வை ஆவியானவர் வைப்பார், நீ இப்போ ஆரம்பின்னுவார். அப்போ தான் நான் ஆரம்பிப்பேன், இவங்களுக்கு இது வேணும்னு கேட்க. அது வரைக்கும் நான் அலுவலியாக சொல்லிகிட்டே தான் இருப்பேன். இந்த உணர்வு வராத வரைக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஜெபிச்சிங்கன்னா உங்கள் ஜெபம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இறைவனிடம் வேண்டுவது எப்படி, எதுக்காக வேண்டணும், எப்படி வேண்டணும் அப்படின்னு நமக்கு தெரியாத போது சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகள் அப்படி உருறம் பாருங்கள், பெருமூச்சு, அதுக்கு சொல்வடிவமே கிடையாது, அது வேதனையினுடைய ஒரு உச்சகட்டம். அதுக்கு ஒரு சொல்வடிவம் கொடுக்க ஒருத்தர் உண்டுன்னா அது தூய ஆவியானவர். அதனால தான் அந்த தூய ஆவியானவரை நீ இகழ்ந்து பேசக்கூடாது, தூய ஆவியானவரை அசிங்கமாக பேசிடக்கூடாது. பைபிளில் நிறைய சொல்லப்பட்டிருக்குது, கடைசியாக அந்த வரிகளை சொல்கிற, அவரே மீட்பராக இருக்கிறார். எசையா 63 ஆண்டவருடைய வாழ்த்தை சொல்லுது, துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானார், தூதரோ வான தூதரோ அல்ல, அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார், தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார், பண்டைய நாள்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார், அவர்களோ அவருக்கு எதிராக குரல் எழும்பி அவரது தூயாவியை துயருற செய்தனர். அப்போ கடவுள் வந்து அவர் வேறு ஆட்கள் வழியாக செய்யலை, வேறு ஆட்கள் வழியாக செய்து கொண்டிருந்தாலும் அவர் தன் ஆவியை விடுத்து தான் எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் அவருக்கு எதிராக எழும்பும் போது தூயாவுக்கு எதிராக நம்ம செயல்படுகிறோம். இப்போ இறைவார்த்தை, தந்தை மகன் தூயாவி, இந்த 3 பேருக்குள்ள இறைவார்த்தை எங்கே வந்திருக்குது? மகனை வச்சு நம்ம சொல்லுவோம், மகன்னா தூயாவி, இது இறைவார்த்தை அப்படின்னு, ஏன்னா வார்த்தையானவர் வடிவம் எடுத்தார்னு. தூயாவியும் இறைவார்த்தையும் ஒன்று தான் அப்படின்னு பைபிளில் ஒரு இடத்துல இருக்குது. திருத்தூதர் பணி 7:51 திமிர்பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூயாவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். வார்த்தையை நீ மறுத்தினா தூயாவியை நீ மறுக்கிறன்னு அர்த்தம். அதனால தான் சொல்கிறோம், வார்த்தை போகாத இடத்துல தூயாவி இருக்க முடியாது, தூயாவி இறங்க முடியாத இடத்துல வார்த்தை போக முடியாது. அதனால தான் தூயாவிக்கிட்ட நீ முதல்ல போய் ஜெபிக்க முடியலன்னா பரவாயில்ல, பைபிள் எடுத்து எழுதியிருக்கிறத சத்தமாக வாசி, திருப்பாடலை வாசி, தூயாவியானவர் உன்னை தொடுவார். அதனால தான் இறைவார்த்தையின் தூயாவி இணைந்து கிடக்கிற அற்புதங்கள் வருகையின் அடையாளம். இந்த தூயாவியினுடைய வருகை எப்படி அமைந்திருக்கிறது, எப்படி வரப்போகிறது என்பதையெல்லாம் பல இடத்துல நம்ம பார்க்குறோம். இது திருத்துதர்ப்பணி 19:6 அவர்கள் பவுல் வந்து அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூயாவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினார்கள். திருத்துதர்ப்பணி 4:31 பார்க்குறோம், இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அப்போ நீங்கள் ஜெபிச்சு மன்றாடினீங்கன்னா அந்த இடத்துல தூயாவி இறங்கி வருவார். அல்லது ஆண்டவருடைய திரு தூதர்கள், ஆண்டவருடைய அடியார்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற போது திருத்தூதர் இறங்கி வருவார். திருத்தூதர்ப்பணி 2:38 பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் மனமாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூயாவியை கொடையாக பெறுவீர்கள். நம்ம எல்லாம் தூயாவியை கொடையாக பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, மீண்டும் மன்னிப்பு பெற்று ஒவ்வொரு முறையும் நீ மன்னிப்பை பெறுகிற போது நீ தூயாவியை புதுப்பிக்கிற, திருமுழுக்கை புதுப்பிக்கிற அந்த இடம் தூயாவி நிரம்புகிற இடமாய் மாறுகிறது. பாருங்க, இவ்வளவும் கடவுள் தூயாவி நமக்கு செய்கிறாரு. அப்போ இந்த தூயாவி எதற்கு செய்கிறாரு? நீ சாட்சியாக எழும்பணும், அதுக்குத்தான் தூயாவி உனக்குள்ளே கொடுக்கப்படுறாரு. தூயாவியை வாங்கிக்கிட்டு என்கிட்ட தூயாவி இருக்குது, நிறைவாக இருக்கிறாரு, வல்லமையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது, குலதெய்வம் பார்க்கக்கூடாது, நாகினி மோகினி பேய் பார்க்கக்கூடாது. இதோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காகவா தூயாவி எனக்குள்ளே வராரு? ஆண்டவருடைய கிருபைகளை உணர்ந்து செயல்பட திருத்தூதர்ப்பணி 1:8 சொல்லுது, தூயாவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதையா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்மளால் பக்கத்து சந்தில் கூட சாட்சியாக போக முடியல, அப்போ நம்ம எப்படி தூயாவி நம்மகிட்ட இருக்காருன்னு சொல்ல முடியும்? வீட்டுக்குள்ளேயே பிள்ளைகள்கிட்ட ஒரு தகப்பன் பேசுகிற போது, இது என் ஆண்டவர் எனக்கு செய்தது, நீ அப்படி செய்தினா உனக்கு ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சாட்சி சொல்லணும். பிள்ளைகள் சாட்சியால் பலப்படணும். நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு சோறு போடுறோம், தண்ணி கொடுக்குறோம், உடை வாங்கி கொடுக்குறோம், நல்லா படுக்கிறதுக்கு ரூம் கொடுக்குறோம், பன்றிகளைப் போல வளர்க்குறோம். இது பன்றி வளர்ப்பு மாதிரியே இருக்கும். உத்து பார்த்தீங்கன்னா தூயாவியினுடைய அபிஷேகத்தை சாட்சியாய் நீ மாறி சொல்லாதவரை, ஆண்டவருடைய சாட்சியாக நீங்கள் வீட்டுக்குள்ளே மாறணும். நான் தான் கட்டின வீடு, நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணினேன், அழிந்து போகும் எல்லாமே. என் ஆண்டவர் எனக்கு இதை செய்ய வைத்தார். நான் இந்த வீட்டை கட்டும் பொழுது வெறுமையாய் நின்றேன், ஆண்டவர் எனக்கு செய்ய வைத்தார். இதோ இந்த திருமணத்தில் இந்த பெண்ணை ஆண்டவர் எனக்கு காட்டினார், இந்த மகனை ஆண்டவர் எனக்கு காட்டினார். நீங்கள் அப்படி சொல்லி சொல்லி பேசி பாருங்க, அது ஆவியானவர் அந்த பலத்தை இன்னும் இருக 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 அவர் இணைத்து கொண்டே இருப்பார். அதனால் சாட்சியாக எழுவணும்னா எல்லா இடத்துலையும் நம்ம சாட்சியாக மாறணும். ஆண்டவருடைய கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறோம். ஆவியானவரை குறித்து இவ்வளவு நன்மைகள் செய்கிற ஆவியானவரை நீ எதிர்த்து பேசலாமா? இன்றைக்கி நிறைய பேர் அந்த ஆவியானவர் யாருன்னு புரியாததுனால என்ன செய்கிறாங்க, எதிராக பேசுகிறாங்க. மத்தேயு 12:31 சொல்லுது, உங்களுக்கு சொல்லுகிறேன், தூயாவிக்கு எதிரான பழிப்புரை மன்னிக்கப்படாது. மக்களுடைய மற்ற பாவங்கள் பழிப்புரைகள் அனைத்தும் மன்னிக்கப்படும், ஆனால் தூயாவிக்கு எதிரான பேச்சு மன்னிக்கப்படாது. மத்தேயு 12:32 சொல்லுது, மானிட மகனுக்கு எதிராய் பேசு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார், ஆனால் தூயாவிக்கு எதிராக பேசுவோர் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெற மாட்டார். அதனால் நம்ம 3 விதமான மக்களை நான் பார்க்குறேன். தூயாவியை ஏற்றுக்கொண்டு தூயாவிக்கு சான்று பகிர்ந்து வாழ்கிறவங்க, அவங்கள உரமாக வச்சிடலாம். தூயாவினா என்னன்னே தெரியாது, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்நியர்கள், தூயாவியை அறியாத மக்கள். ரெண்டுக்கு நடுவில் அறிஞ்சும் அறியாமல் வாழ்கிற கூட்டம் நிறையா இருக்குது. தெரியும், பட் ஐ டோன்ட் கேர் அபவுட் ஹிம், ஹி வில் ஆல்சோ வில் நாட் கேர் அபவுட் யூ. அவரும் உங்களை திரும்பி பார்க்க மாட்டார். என் அன்புக்குரியவர்களே, அவர் ஏன் இந்த தூயாவியானவருடைய அந்த கொடையை நமக்கு அறிய பண்ணுகிறார்? நான் இருக்கிறேன் அப்படின்னு ஏன் அவர் சொல்கிறார்? குழந்தைங்க திடீர்னு பார்த்தா அழுவோம்னு அழுவோம். அப்போ இந்த குழந்தை என்ன சொல்லுது? நான் இங்கே இருக்கிறேன், என்னை அட்டன் பண்ணு, என்னை கவனின்னு சொல்லி அழுவுது. தூயாவியானவர் நமக்குள்ளே பேசிக்கொண்டே இருப்பார். எதுக்கு? நான் இருக்கிறேன், ஐ எம் ஹியர் வித் யூ. அப்போ நீ என்ன செய்யணும்? அந்த தூயாவியானவர் சொல்லும்படி செயல்படணும். ரெண்டும் இல்லாமல் திருவழிப்பாடு 3:15 சொல்லப்பட்டபடியாக நீ சூடாகவும் இல்லாமல் குளிர்ச்சியாகவும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிற. நான் இருப்பேன், ஐ எம் கிறிஸ்டியன், ஐ எம் கேத்தலிக், அவ்வளோதான், நான் சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவும் இல்லை, ரெண்டுக்கு நடுவில் வெதுவெதுப்பாக இருக்கிறேன். கோயிலுக்கு போகும்போது போவேன், மற்ற நேரம் வீட்டில் வந்து உட்காந்துப்பேன். என்ன சொன்னார்? ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், தூயாவி லெட் இம் பி தேர், அவர் அங்கே இருக்கட்டும், இதாக உன்னை கூப்பிட்றாரு, அவர் பேசாமல் கூப்பிட்டோம், எனக்கு நிறைய வேலை கிடக்கு, ஆனால் சண்டே கோயிலுக்கு போயிடுவேன். பாருங்கள், இதுதான் வந்து வெதுவெதுப்பான நிலையில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெதுவெதுப்பாக இருந்தேன்னா என் வாயிலிருந்து உன்னை நான் கக்கி விடுவேன். கக்கி விடுவேன்னா என்ன? வார்த்தை தான் ஆண்டவருடைய வாயிலிருந்து வரும், அந்த வார்த்தையான அவர் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை விட்டு நம்ம தூக்கி தூர எரிஞ்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் உனக்கு வாழ்வு என்பது இல்லை. தேவ பிள்ளைகளே, வாழ்வழிக்கிற ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர் நம்மளோட சஞ்சரிக்க வேண்டும் என்பதற்காக நம் மத்தியிலே எப்பொழுதும் வாசம் செய்து கொண்டிருக்கிறவர். எந்த இடத்துல நின்று ஆவியானவரே நீ கூப்பிட்டீன்னா அவர் உன்னை நோக்கி ஓடி வருவார். இதோ இந்த வேளையில் அந்த ஆவியானவர் எனக்குள்ளே எவ்வளோ வல்லமையாக இருக்கிறார்னு சிந்திச்சு பார்த்து அந்த ஆவியானவரை நோக்கி நாம் மன்றாடி ஜெபிப்போம். ஆமென்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடன்